ஆகவே மணிமாசக பெருமான் சொல்லும் பொழுது பிறவிக்கடலிலிருந்து உய்வதற்கு ஒரே துணையாக விளங்குவது அஞ்செழுத்து என்றார்கள். நம்முடைய சிவஞான சுவாமிகள் சொல்லும் பொழுது அது இறைவனுடைய திருவடி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இறைவனுடைய திருவடி என்பது திருவருள் தானே. ஆகவே திருவருளை சொல்ல இடத்திலே அஞ்செழுத்தை சொல்கின்றன தோத்திரங்கள் எல்லாம். இரண்டும் அவ்வளவு நெருங்கியவை என்பதை திருவாசகத்தின் தொடக்கத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அஞ்செழுத்து அவனுடைய திருவடி பேற்றை வழங்கக்கூடியது. ஆகையினாலே இரண்டையும் இணைத்தே சொன்னார்கள். ஆகையினால்தான் அஞ்செழுத்தை அருள் என்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நாம் இவ்வாறு சிந்தித்து உணர்ந்தால் அது நலம் பயக்கும். முதற் குரட்பாவிலே சொல்கின்றார்கள், அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின். தெரிய புகின் என்பதை நாம் முதலிலே வைத்துக் கொள்ளலாம். தெரிய புகின் ஆராய புகுந்தால் என்ன உண்மை விளங்கும்? அருள் நூலும், அதாவது அருட்சார்பு உடையவர்கள் அவர்களை சத்தினிபாதர்கள் என்பார்கள். அந்த சத்தினிபாதர்களுக்குரிய நூல் ஆகமங்கள், சிவாகமங்கள். அந்த சிவாகமங்களைத்தான் அருள் நூல் என்று குறிப்பிட்டார். ஆரணம் அடுத்தால் ஆரணமும் என்றார்கள். ஆரணம் என்பது வேதம். வேதமும் அல்லாதும், இந்த சிவாகமும் வேதமும் அல்லாத பிற நூல்களும் என்ன நூல்கள் என்று சொன்னால், ஐந்தின் பொருள் நூல், ஐந்தெழுத்தின் பொருளை சொல்லக்கூடிய நூல்கள் என்றார். தலைமை நூல்களாகிய வேத நூல், சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் என்று சித்தியார் சொல்வது போல, தலைமைப்பாடு பொருந்திய ஈசனுடைய திருவாக்காகிய ரிக்காதி சதுர்வேதங்களும் காமியுகமாதி 28 சிவாகமங்களும் ஆகிய இந்த நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது இவற்றின் வழிவந்த நூல்களாக சார்பு நூல்களாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே எந்த கருத்தை சொல்ல வருகின்றன? அஞ்செழுத்தின் பொருளை விரித்து சொல்கின்றன. அப்ப நமக்கு தெரிகின்ற உண்மை என்ன? இந்த நூல் கருத்துக்கள் அனைத்தும் அஞ்செழுத்திலே திரண்டு விளங்குகின்றன. அதைத்தான் சிவஞான போத சிறப்பு பாயிரத்திற்கு விளக்கம் சொல்லும்பொழுது மாவாடியத்திலே பெரும்பெயர் கடவுள் என்று அந்த சிறப்பு பாயிரத்திலே வருகின்ற இடத்திலே, பெரும்பெயர் என்பது மகா வாக்கியத்தை குறிக்கும், அஞ்செழுத்தையும் குறிக்கும் என்று நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருள் செய்கின்றார். ஆகவே மகா வாக்கியம் என்பது வேத உபநிடதங்களிலே உள்ளது. அந்த மகா வாக்கியம் அஞ்செழுத்தின் பொருளையே சொல்கின்றது என்று சொன்னார். சொல்லி இந்த குரட்பாவினை மாபாடித்திலே அந்த இடத்திலே மேற்கோள் காட்டுகின்றார்கள். அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய போகும். இந்த குரட்பா சரியான இடத்துல மேற்கோள் மிகச்சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது என்றால், பெரும்பெயர் என்று சொல்லும் பொழுது எல்லா ஞான நூல் கருத்துகளும் தன்பால் திரண்டு இருக்கின்ற பெயர், அதான் பெரும்பெயர். அதை மகா வாக்கியம் உபனிடத்திலே மகா வாக்கியம், ஆகமத்திலே அஞ்செழுத்து. ஆகவே எல்லாம் அஞ்செழுத்தின் பொருளை விளக்கி கூறுபவைதான் என்பதை மிகச்சிறப்பாக அங்கே குறிப்பிட்டார்கள். இந்த கருத்தை தான் மெய்கண்ட நாயனாருடைய அருமை மாணாக்கராகிய, நேரடி மாணாக்கராகிய மனவாசகம் கடந்தாரும், அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும், யாவைக்கும் அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் என்று குறிப்பிட்டார். ஆகையினாலே எல்லா மெய்நூல்களினுடைய கருத்துக்களும் அஞ்செழுத்தின் கருத்தையே விரித்து சொல்வதனால் எல்லா மெய்ஞான நூல்களும் அஞ்செழுத்தில் அடங்கும் என்ற அரிய உண்மையினை இந்த குரட்பாவிலே இரண்டு அடிகளில், அங்கு 4 அடிகள் கொண்ட நேரிசை வெண்பாவாக உண்மை விளக்கம் கூறிய கருத்தை, 2 அடிகள் கொண்ட குரல் வெண்பாவாக, அதுவும் வெண்பாதான் இதுவும் வெண்பாதான், உண்மை விளக்கம் 4 அடி வெண்பா, இது 2 அடி வெண்பா, 4 அடி கொண்ட வெண்பா அது நேரிசை வெண்பா என்பார்கள், இது 2 அடிகளை கொண்ட குரல் வெண்பா. ஆக இவ்வாறு எல்லா நூற்பொருள்களும் அஞ்செழுத்தை தான் சொல்கின்றன என்று கூறிய ஆசிரியர், இன்னும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் பரசமய நூல்கள் கூட இந்த சொல்கின்ற கருத்துக்கள் கூட இந்த அஞ்செழுத்தில் ஏதாவது ஒன்றில் அடங்கும், ஒரு பகுதியாக அடங்கும். இது இல்லாததை யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா இது அனைத்து பொருள்களையும் உட்கொண்டது அஞ்செழுத்து. இனி அடுத்த குரட்பாவிலே அருமையாக கூறுவார்கள், இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உரநிற்கும் ஓங்காரத்துள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஓங்காரத்துள் என்னெல்லாம் இருக்கின்றன? ஓங்காரம் என்று சொல்லப்படுவது அஞ்செழுத்தை தான். நம்முடைய ஆதீன வித்வான் சிவத்திரு வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நகரம் முதலிய இந்த அஞ்செழுத்துகள் இருக்கின்றனவே, சிவ மூலமந்திரமாகிய அஞ்செழுத்திலே நகரம் மகரம் சிகரம் மகரம் எகரம் என்ற ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றனவே, இந்த ஐந்து எழுத்துக்கள் வேறு ஐந்து எழுத்துக்களை அவற்றிலிருந்து தோன்றியவை சூக்கமான ஐந்து எழுத்துக்கள் உள்ளன. அந்த சூக்கமான ஐந்து எழுத்துக்கள் எவென்றால் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம். அது பிரணவம் தான் நாம் அறிவோம். சிவஞான போத உதாரணம் பார்க்கிறதே சொல்லப்பட்டுள்ளது இந்த செய்தி. அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற ஐந்தும் வந்து பிரணவம் என்ற உண்மை அங்கே கூறப்பட்டுள்ளது. நாதம் உளவடிவா நாடில் பிரணவமா என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அந்த ஐந்து அக்கரங்கள் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற அந்த ஐந்து அக்கரங்கள் அந்த சூக்கும அக்கரங்கள் இருந்துதான் இந்த நகரம் மகரம் சிகரம் மகரம் எகரம் என்ற சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரமானது தோன்றியது என்று எந்த நூல்கள் சொல்கின்றன? பிராசாத தீபம் என்ற நூல் சொல்கின்றது. பத்ததிகளும் சொல்கின்றன என்ற கருத்தினை நம்முடைய ஆதீன வித்வானவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த புரட்பாவிலே அந்த ஐந்தெழுத்தானது பிரணவமாகிய அந்த பிரணவத்தில் வந்து ஓங்காரத்தில் இருப்பவை எவை என்றால் அகர உகர மகரம் என்று மட்டும் சிலர் சொல்வார்கள். ஆனால் விந்து நாதம் என்ற இரண்டையும் சேர்த்து நம்முடைய சிவஞான போதம் சொல்கின்றது. அவையெல்லாம் என்ன என்பதை விளக்கமாக அறிய வேண்டும் என்றால் அவற்றை குருமுகமாக அறிய வேண்டும் என்றுதான் உரையாசிரியர்கள் எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். பிரணவ பொருளை எல்லாம் குருமுகமாக அறிய வேண்டும். ஆகவே பிரணவம் மிக சூக்கமமானது, அதிலிருந்து அஞ்செழுத்து வருகின்றது. உண்மை விளக்கத்தை பார்த்தோம் என்றால் அந்த பிரணவத்துக்கும் அஞ்செழுத்துக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் பொழுது நடராஜ திருமேனியிலே ஒவ்வொரு அவயவத்தை அஞ்செழுத்துகளிலே ஒவ்வொரு எழுத்தாக சொல்வார்கள். அதிலே உண்மை விளக்கத்திலே சொல்வார்கள் அல்லவா, ஆடும் படிகளில் நல் அம்பலத்தான் ஐயனே என்று தொடங்கி நாடும் திருவடியிலே நகரம் என்று திருவடியிலே நகரம் சொல்லி வந்து படிப்படியாக சொல்வார்கள். மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் மகரும் முடியா மகரும் முடி என்று சொல்லி அதிலே அந்த பாடலை சொல்வார். ஆடும்படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் வளர்தோல் சிகரம், அதாவது மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகரும் முடி வா என்று சொல்லி சொல்வார்கள். அந்த பாடலை முழுமையாக பார்க்க வேண்டும். ஆடும்படிகள் என்று தொடங்கும் அந்த பாடலை பார்த்தால் நகாரம் முதல் தொடங்கக்கூடிய தூள பஞ்சாக்கர வடிவமாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அடுத்த பாடலை பார்த்தால் சிகாரம் முதல் தொடங்கக்கூடிய சூக்ம பஞ்சாக்கர வடிவமாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அந்த செய்தி நமக்கு வேண்டும். அந்த முறைப்படி எம்பெருமானுடைய திருமேனி அஞ்செழுத்தால் அமைந்திருக்கின்றது என்ற உண்மை விளக்கத்திலே உணர்த்தப்படுகின்றது. அந்த நடராஜ பெருமானுக்கு சூழ்ந்துள்ள அவருக்கு பின்னால் அமைந்துள்ள அந்த திருவாசியானது ஓங்காரம் என்று அங்கே உண்மை விளக்கத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஓங்காரமே நல் திருவாசி என்ற உண்மை விளக்க பாடலே சொல்லப்பட்டுள்ளது. திருவாசியை ஓங்காரம் என்று சொல்லி அந்த திருவாசியினுடைய பின்னணியிலே இருக்கின்ற சிவபெருமானுடைய திருமேனியை அஞ்செழுத்து என்று சொல்லும்பொழுது அந்த ஓங்காரமாகிய பிரணவத்திற்கும் அஞ்செழுத்துக்கும் உரிய அந்த நெருங்கிய சம்பந்தத்தை நாம் உணரலாம். எனவே இந்த இடத்திலே ஓங்காரம் என்றே அஞ்செழுத்து சொல்ல வேண்டிய இடத்திலே ஓங்காரம் என்றே சொல்லிவிட்டார்கள் திருவருட்பையின் ஆசிரியர். அதான் அவங்க உணர்ந்து பார்க்க வேண்டியது. அஞ்செழுத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் சொல்வார்கள், அதான் சிறப்பு. இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி ஐந்து சொல்லிவிட்டார். இறை என்பது சிவம், அது சிகாரமாகிய எழுத்தினாலே சிவம் குறிக்கப்படுகின்றது. அப்புறம் சக்தி, இது அருட்சக்தி, வகாரமாகிய எழுத்தினாலே அருட்சக்தி குறிக்கப்படுகின்றது. அப்புறம் எகரம் வருகின்றது, அது ஆன்மாவை குறிக்கணும், அதை பின்பு சொல்கின்றார்கள். அதற்கு முன்பு மகரத்தினாலே குறிக்கப்படுவது பாசமாகிய பாசத்திற மூலமான பாசம் எது? ஆணவ மலம் தானே, அதைத்தான் மகரம். அந்த மானா அஞ்சலத்தில் உள்ள மானா அந்த மகரம் ஆணவ மலத்தை ஆணவ பாசத்தை குறிக்கின்றது. அந்த நகாரம் நானா இருக்கின்றதே அஞ்சலத்தில் உள்ள நானா அந்த நகாரம், அது எழில் மாயை அதாவது அழகுடைத்தாகிய மாயையை குறிக்கின்றது. அதாவது அது திரு துரோதன சக்தியை தான் அவ்வாறு கூறியுள்ளார். ஏன்னா மாயையை வந்து தொழிற்படுத்துவது திரோதன சக்தி தான். திரோதன சக்தியினுடைய இலக்கணம் கூறவே கண்ம மாயைகளின் இலக்கணம் பெறப்படும் என்று ஐந்தாம் சூத்திரத்தில் எழுதுவார்கள் சிவஞான சுவாமிகள். ஆகையினாலே அந்த தொடர்பு பற்றி எழில் மாயை என்று திரோதன சக்தியை குறிப்பிடுகின்றார்கள். அந்த நானா என்று எழுத்தினாலே நகாரத்தினாலே திரோதன சக்தியை குறிப்பிடுகின்றார். ஆக இறை, சக்தி, பாசம், எழில் மாயை, ஆவி என்ற ஐந்து பொருள்களும் ஐந்து எழுத்துக்களிலே குறிப்பிடப்படுகின்றன. இப்போ ஒவ்வொரு எழுத்துமே ஒரு பொருளை தருகின்றது என்றால், ஒரு அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் பொருளை தந்துவிட்டால், ஒரு அர்த்தத்தை தந்துவிட்டால், அது ஓர் எழுத்தாக இருந்தாலும் அது சொல் தான். அப்ப சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்தாக கூட இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்காக பல எழுத்துகள் இணைந்தும் இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு எழுத்து தனித்தும் இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும்? பொருளை தர வேண்டும். பொருளை தந்துவிட்டால் அது சொல்லுதான், ஒரே ஒரு எழுத்தாக இருந்தாலும் சொல்லுதான். அதைத்தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்பார்கள். அப்படி 40க்கும் மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ் மொழியிலே இருக்கின்றன. இந்த பஞ்சாக்கரத்திலே உள்ள ஒவ்வொரு அக்கரமும் ஒவ்வொரு எழுத்தும் பொருளை தருவதனாலே ஒவ்வொன்றும் ஒரு சொல். அதைத்தான் அஞ்சு எழுத்து என்று சொல்வது போல அஞ்சு பதம் என்று சொன்னார்கள் சுந்தரமூர்த்தி பெருமான். அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதஞ்சொல்லி என்று தம்முடைய தேவாரத்திலே குறிப்பிட்டார்கள். இந்த பிரணவம், இந்த பஞ்சாக்கரம், அஞ்சு எழுத்து, இவையெல்லாம் எந்த மொழி சொற்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அப்பொழுதுதான் நம்முடைய ஆகமத்திலே தெளிவாக இருக்கின்றது அஞ்சு எழுத்து. அந்த ஆகமத்தின் வழி நின்றுதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சொல்கின்றன. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் இக்காலத்திலே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவதனாலேயே அதனை திட்டவட்டமாக நாம் வரையறுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அது இந்த குறட்பா நமக்கு நன்கு துணை செய்கின்றது. ஏன்னா அஞ்சு எழுத்தை ஓங்காரம் என்றே சொல்லியிருக்கின்றார்கள். ஓங்காரத்துக்கும் அஞ்சு எழுத்துக்கும் உள்ள தொடர்பை நன்கு சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள். தோத்திர வழி நின்றுதான் இந்த திருவருட்பயனில் பல குறட்பாக்கள், தேவார சொல்லாட்சிகள், திருவாசக சொல்லாட்சிகள் வெளிப்படையாக அமைந்துள்ளன. திருமொழி வழிநின்று தான் சொல்கின்றார்கள். இந்த குறட்பாவிலே ஓங்காரம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அஞ்சு எழுத்து. அப்போ இந்த ஓங்காரம் என்ற சொல் என்னவென்று நாம் பார்த்தாலே போதுமானது. அதாவது அந்த பிரணவத்தை ஓங்காரம் என்று சொல்கின்றோம். அந்த காரச்சாரியை இன்றி ஓம் என்றும் சொல்லி வருகின்றோம். ஓம் என்று மறைவையில் வார் என்று தேவாரம் சொல்கின்றது. போற்றியோ நமச்சிவாய, அதற்கு கூட விளக்கம் சொல்லும்பொழுது போற்றியோ நமச்சிவாய என்பது அங்கே குறைந்து போற்றியோ நமச்சிவாய என்று இருக்கின்றது என்று விளக்கம் கொடுப்பார். ஓங்காரத்தை சொல்லும்பொழுது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று திருவாசகம் சொல்கின்றது. ஆகவே ஓம் என்று மறைவில்வார் என்று தனியாகவும் பிரணவம் சொல்லப்பட்டுள்ளது. காரச்சாரியை சேர்த்து ஓங்காரம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஏன் இந்த ஓங்காரம், அந்த காரம் ஏன் சேர்க்கிறோம் என்றால், அந்த காரத்துக்கு தனியாக பொருள் கிடையாது. அப்போ அவர் சொல்லுக்கு வலிமை சேர்ப்பதற்காக சேர்த்து சொல்கின்றோம். தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் எழுத்துச்சாரியைகள் மூன்று உள்ளன. ஏன்னா எழுத்து தனியாக சொல்வது வந்து கொஞ்சம் சொல்வதற்கு அவ்வளவு எளிதாகவும் ரொம்ப சொல்வதற்கு ரொம்ப வசதியாகவும் இருக்காது. ஆ க என்று இப்படி சொல்லிவிடுறது. அப்ப ஆன்னு சொல்ல வேண்டியதுல அகரம் அப்படின்னு சொன்னா சொல்வதற்கு ஈஸியா இருக்கும். அகரம்னா என்ன? ஆதான். இந்த காலத்தில் நாம் என்ன பேச்சு வழக்கில் ஆனா அப்படின்றதும், ஆனா ஆனான்னு சொல்லி எழுத்து வழக்கில் எழுத மாட்டான். அந்த ஆன்னு சொல்றத வந்து நம்ம ஆனான்னு சொல்றோமே, அதை நூல்கள் என்ன சொல்லி அகரம். அப்ப அந்த ஆ கூட கரம் என்ற ஒன்றை சேர்த்து விட்டார்கள், அகரம்னு ஆயிட்டது. அந்த கரம் என்பது என்ன? அந்த கரம் என்பதற்கு பொருள் கிடையாது, அதை சாரியை என்று சொல்வார்கள். அது எழுத்துக்களுக்கு, எழுத்துக்களை சொல்வதற்கு உதவியாக அதனை சேர்க்கின்றார்கள், எழுத்துக்களுக்கு வலிமை ஊட்டுவன என்று சொல்வார்கள். ஆகவே அகரம் பார், அந்த அகரம் என்பது எழுத்து சாரியை. வள்ளுவ பெருமானே அகரம் முதல எழுத்தெல்லாம், ஆனாதான் எழுத்துக்கள் முதல் சொல்ல வரார். இப்ப ஆனான்னு நாம சொல்றோமே அந்த இடத்துல அகரம்னு சொன்னார். கரம் என்பது சாரியை, எழுத்துச்சாரியை. இப்படி எழுத்துச்சாரியை, இந்த கரம் என்பது மட்டுமல்ல, மூன்று எழுத்துச்சாரியைகள் தமிழ் மொழி சொல்கின்றது, தொல்காப்பியம் சொல்கின்றது. எழுத்துச்சாரியைகள் மூன்று, கரம், இன்னொன்று காரம், இன்னொன்று கான். அப்போ நாம அகரம்னு சொல்லலாம், அகாரம்னு சொல்லலாம். காரச்சாரியை சேர்த்தா ஆ கூட காரச்சாரி சேர்த்தா அகாரம், கரச்சாரி சேர்த்தா அகரம். வள்ளுவர் கரச்சாரி சேர்த்து அகரம்னு சொன்னார். நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியரும் ஆனாவோட கரச்சாரி சேர்த்து அகர உயிர் போல் அகரன் தொடங்கினார். சிவஞான போத உதாரணம் அகார உகாரம், ஆ கூட காரச்சாரி சேர்த்து அகாரம்னு சொன்னது. கான் சாரியை அரிதா பார்க்கலாம், இலக்கண சூத்திரங்கள்ல பார்க்கலாம். நம்ம யக்கான் நக்கான் வரும். யக்கான் என்னது யானா, நக்கான் என்னது நானா, அந்த கான் என்பது என்ன? அது அது வந்து எழுத்துச்சாரி தான். கரம் காரம் போல அதுவும் எழுத்துச்சாரி. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், தமிழ் மொழியிலே கரம் என்ற சாரியையோ காரம் என்ற சாரியையோ வந்தால் எழுத்துக்களுக்கு தான் வரும், சொற்களுக்கு வராது. சொற்களுக்கு கரச்சாரியையோ காரச்சாரியோ தமிழிலே சொல்லவில்லை. சொல்வது சரியாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆகவே கரச்சாரியையோ காரச்சாரியையோ எழுத்துக்களுக்குத்தான் தொல்காப்பியம் முதலிய தலையாய தமிழ் இலக்கண நூல்களை சொல்லப்பட்டிருந்த சொற்களுக்கு சொல்லவில்லை. எழுத்துக்கும் சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்து வந்து பொருளை தராது, அது எழுத்து மாத்திரமா தான் இருக்கும். சொல் என்பது என்ன? பொருளை தர வேண்டும், அர்த்தத்தை தந்தால் அது சொல். ஓர் எழுத்தாக கூட இருக்கலாம், அர்த்தத்தை தந்தால் சொல் என்று குறிப்பிட்டேன். இப்ப ஈ என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம். ஈகா ஈ என்ன? அந்த ஈ என்பது ஒரு எழுத்து, அது தமிழ் மொழியிலே உயிர் எழுத்துக்களிலே ஒன்று, அது நெடில் என்று சொல்லலாம். ஆனால் அது என்ன செய்யும்? பொருளையும் தரும். ஈ என்ற அந்த சிறு பூச்சியை அது குறிப்பிடும், பொருளையும் தரும். அப்போ நம்ம இடத்துக்கு ஏற்றபடி பொருள் கொள்ளணும். ஈ என்பது ஒரு நெடில் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அது ஈங்கிற பூச்சியை குறிக்கல, அது அந்த எழுத்தை குறிக்கின்றது. ஈ என்பது ஓர் உயிர் எழுத்து அப்படின்னு போது அது எழுத்தை தான் குறிக்கின்றது, அது சொல்லாக இருந்து அங்க அந்த பூச்சியை உணர்த்தவில்லை. ஈ பறக்கிறது எழுதுனா ஒரு வாக்கியத்தை எழுதுனா அந்த இடத்துல அந்த ஈ வந்து நெடில் எழுத்தை குறிக்கவில்லை, அது ஈ ஆகி அந்த பூச்சியாக பொருளை தருகின்றது. அந்த வாக்கியத்தில் அது சொல்லாக விளங்குகின்றது. ஈ என்பது ஓர் உயிரெழுத்து என்ற வாக்கியத்திலே அந்த ஈ ஆனது எழுத்தாக மாத்திரம் விளங்குகின்றது. ஈ பறக்கிறதுன்னு சொல்லும்போது அந்த ஈ என்ற எழுத்தானது பொருளை தந்து சொல்லாக விளங்குகின்றது. இப்போ இது கூட காரச்சாரியை சேர்த்தீங்கன்னு, நெடில் கூட காரச்சாரியை தான் சேர்க்கலாம், காரச்சாரி சேர்க்கக்கூடாது. குறியில் கூட கரமும் சேர்க்கலாம், காரம் அகரம் திருடலாம், அகாரம் திருடலாம். ஆனா ஆவண்ணா கூட காரச்சாரி தான் ஆகாரம் தான் திருடணும், ஆகாரம் சொல்லவிடும், ஊகாரம் ஈகாரம். இப்ப இந்த ஈ என்ற எழுத்தோட நீங்க காரச்சாரியை சேர்த்து விட்டீர்கள் என்றால் ஈகாரம் அப்படின்னு ஆயிரும். இப்ப அது எது ஈகாரம்னு சொல்லிட்டீங்கன்னா அது எழுத்தைத்தான் குறிக்கும், ஈ அண்ணா என்ற எழுத்தைத்தான் குறிக்கும், அது சொல்லாக விளங்கி அந்த ஈங்கிற பூச்சியை குறிக்காது. அப்ப நாம என்ன சொல்ல முடியாது? ஈகாரம் பறக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஈ பறக்கிறது சொல்லலாம், ஈகாரம் பறக்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காரச்சாரியை சேர்த்து விட்டால் அது அப்புறம் சொல்லாகாது, எழுத்தாகத்தான் விளங்கும். ஏனென்றால் காரச்சாரியை எழுத்துக்குத்தான் சேர்க்கப்படும், சொல்லுக்கு சேர்க்கப்படாது. இப்ப பிரணவத்தை பார்ப்போம், ஓம் என்ற பிரணவத்தை பார்ப்போம். ஓம் என்பது ஒரு மந்திரம் என்று எல்லா நூலும் சொல்லுங்க, அது நமக்கு வெளிப்படை, அது மந்திரம். மந்திரம் என்றாலே அது பொருளுடையது, பொருளை தருவது, பொருளை தந்தாலே அது சொல். ஆகவே அந்த பிரணவமாகிய அந்த ஓம் என்ற சொல்லுக்கு காரச்சாரியை சேர்கின்றது என்றால், தமிழிலே சொற்களுக்கு காரச்சாரியை சேர்க்கும் மரபு இலக்கண நூலிலே சொல்லப்படவில்லை. மிக வெளிப்படையாக காரச்சாரியை எழுத்துச்சாரியை என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சொற்களுக்கு காரச்சாரியை வழங்குவதில்லை, வழங்கினால் ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம ஆங்காரம் சொல்லுவோமா? ஒருத்தட்ட ஆம்னு பேசுன இடத்துல ஆங்காரம்னு சொன்னீங்க, அவர் என்ன நினைப்பாரு? என்னையா ஆங்காரம் தான் நினைப்பாரு? உன்னை எப்படியா இதுக்கு இதா வழினா ஆம்னு சொல்லலாம், ஆங்காரம்னு சொன்னீங்க. ஏன்னா காரச்சாரியை சேர்த்து சொல்கின்ற வழக்கு தமிழிலே சொற்களுக்கு சேர்க்கின்ற வழக்கு இல்லை. ஆனால் இங்கே இந்த பிரணவத்தோடு காரச்சாரியை சேர்ந்துள்ளது என்பது பற்றியே அந்த பிரணவமானது வடமொழி என்பது நமக்கு தெளிவா. ஏன்னா இதுல வந்து நமக்கு எந்த மொழியா என்பது மிக முக்கியமானது அன்று, ஆனால் எது உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாம் அந்த ஆகம நூல்களையோ அவ சார்ந்த மற்ற அந்த வடமொழி சைவத்தான நூல்களையோ நாம் தள்ளிவிட முடியாது என்ற ஒரு காரணத்திற்காக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நூல்களுக்கும் நம்முடைய தமிழ் திருமுறை மிகுந்த சாத்திரங்களும் நெருங்கிய ஒற்றுமை உடையவை, இரண்டும் ஒரே கருத்தை தான் சொல்கின்றன என்ற தெளிவை பெறுவதற்காகத்தான் இங்கே அடியே அந்த உண்மையினை விளக்க வந்தேன். ஏனென்றால் பலரும் இலக்கண சான்றுகளோ இலக்கிய மேற்கோள்களோ எதுவும் காட்டாமல் இது இந்த மொழிச்சொல் அது அந்த மொழிச்சொல் என்று எழுதி செல்கின்றார்கள். ஆனால் எதனையும் நாம் ஆராய்ந்து துணிய வேண்டும் என்ற ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஓங்காரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அஞ்செழுத்திலே ஐந்து பொருள்கள் சொல்லப்படுகின்றன, ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை தருகின்றது. ஆகவே அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால், அதன் உண்மையை இந்த இரண்டாவது உரட்பாதையை நாம் பார்க்கின்றோம். எவையெல்லாம் இருக்கின்றன இந்த அஞ்செழுத்துகளிலே என்று பார்த்தோம் என்றால், சிவம் விளங்குகின்றது, அதுதான் சி என்ற எழுத்தினாலே குறிக்கப்படுகின்றது. சிவம் வா என்ற எழுத்தானது அந்த சிவசக்தியினை அருட்சக்தியினை குறிக்கின்றது, அம்மையாரை குறிக்கின்றது வா என்ற எழுத்து. அப்புறம் மா என்ற எழுத்து இருக்கின்றதே அது ஆணவமலமாகிய பாசத்தை குறிக்கின்றது. ந என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிப்பிடுகின்றது. அப்புறம் யா என்பது ஆன்மாவை குறிப்பிடுகிறது, அது கடைசியில சொன்னார். ஆன்மா சிவம் அருள் இந்த வழியிலையும் நிற்கும், அப்புறம் ஆணவ மலம் திரோதன சக்தி இந்த வழியிலையும் நிற்கும், ரெண்டு வழியிலையும் நிற்கும். அதனால அதை தனியாக சொன்னார்கள். மேலும் அடுத்த வாழ்நிலே ஊன நடனம் ஞான நடனம் என்று சொல்ல இருக்கின்றார்கள். அதற்கு இயைபுபட இங்கே சொல்லி வைத்தார்கள் என்று நாம் கொள்ளலாம். அடுத்த பாடல் வரும்பொழுது நமக்கு ஏன் இந்த முறையிலே சொன்னார்கள் என்பது நன்கு விளங்கும். இப்போது நாம் பார்த்த கருத்து என்னவென்றால், இந்த ஆன்மாவானது ஆணவ மலத்தின் வழியிலும் திரோதான சக்தியினுடைய வழியிலும் இருந்ததென்றால் அதுதான் ஆன்மாவுக்கு பெத்த நிலை, கட்டுநிலை என்று சொல்வார்கள். வினைகளை பெருக்கி பிறவியிலே உழன்று வருகின்ற நிலை. அப்படி இல்லாமல் அருட்சக்தி வழியிலும் அதன் வாயிலாக சிவத்தின் வழியிலும் நின்றதென்றால் அது முத்தி நிலை. ஆகவே பெத்த நிலையில் உள்ள ஆன்மாவை முத்தி நிலைக்கு உயர்த்துவது, கரை சேர்ப்பது, அஞ்செழுத்து என்ற உண்மையினை இந்த இரண்டாவது குறட்பாவிலே மிக அழகாக வைத்துள்ளார்கள். ஆகவே அந்த அஞ்செழுத்திலே இறை சக்தி, பாசம், எழில் மாய ஆகிய திரோதான சக்தி, ஆன்மா, இந்த ஐந்தும் நிற்கின்றன. இதே கருத்து பல சாத்திரங்களிலும் சொல்லப்படுகின்றது. திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா, திரோதம், மாசு, அருள், சிவம் என்று சொல்லி சிவபிரகாசம் கூறுகின்றது. இந்த அஞ்சு குறுகளும் திருவெழுத்து அஞ்சில் இருக்கின்றன என்று கூறுகின்றது. அதே ஆசிரியர் தான் இந்த நூலையும் அருள் செய்துள்ளார். இந்த நூலிலும் அந்த செய்தியை சொல்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல திருவெழுத்து அஞ்சுன்னு சொன்னார்கள் சிவபிரகாசத்தில். இங்க ஓங்காரம் சொல்லி ஓங்காரமும் அஞ்செழுத்தும் ஒன்றுதான் என்ற உண்மையினை பரவித்தார்கள். அதான் ஒரே கதை. அங்க சொன்னதுதானே இங்கேயும் சொல்லியிருக்கார். நம்ம சிவபிரகாசத்தில பாத்துட்டோமே அப்படின்னா ஒவ்வொரு நூலையும் நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால், ஒன்றுல வந்து இளைமறை காய்மறையா உள்ள செய்தி, இன்னொன்றுல வெளிப்படையா இருக்கும். ஆகவே எல்லா நூல்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார்கள், இந்த அஞ்செழுத்திலே இரண்டு நடனங்கள் இருக்கின்றன சொல்றாங்க. அஞ்செழுத்து அந்த இரண்டு நடனங்களிலே எல்லாமே அடக்கம். அந்த இரண்டு நடனங்களும் அஞ்செழுத்தில் அடக்கம் பாருங்க. அந்த இரண்டு நடனங்கள் என்ன அப்படின்னா, ஊன நடனம் ஒருபால், ஒருபாலா ஞான நடம், தான் நடுவே நாடு. அஞ்செழுத்தின் ஒரு பக்கத்தில் ஊன நடனமா, அஞ்செழுத்தின் இன்னொரு பக்கத்தில் ஞான நடனம், நடுவுல ஆன்மாவாகி நாம இருக்கின்றோம். அதான் அங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி. ஊன நடனம் ஞான நடனம் மட்டுமல்ல, ஒரு பக்கம் ஊன நடனம், இன்னொரு பக்கம் ஞான நடனம், நடுவுல ஆன்மா. விளக்கமாக பார்க்க வேண்டும். ஊன நடனம் ஒருபால், ஒருபாலா ஞான நடம், தான் நடுவே நாடு. ஊன நடனம் என்பது என்ன? எம்பெருமான், எம்பெருமானுடைய திருக்கூத்து தானே எல்லாமே. அந்த ஆனந்த தாண்டவம் வந்து அஞ்செழுத்துன்னு உண்மை விளக்கம் சொல்லியதே, அப்ப நமக்கு வந்து ஒரு செய்தியாக தான் நான் உணர்கின்றேன். உண்மை விளக்கம் சொல்கின்றது, ஆனந்த தாண்டவமானது அஞ்செழுத்துன்னு சொல்கின்றது. அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் என்று சொல்லி வருகின்ற அந்த உண்மை விளக்க பாடலானது அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம். எம்பெருமானுடைய தாண்டவம் மிக விசேடமானது. நம்முடைய திருமணத்திலே ஆன்மார்த்த மூர்த்தியாக வழிபடு கடவுளாக விளங்கக்கூடிய மூர்த்தி நடராஜ பெருமான் தான், ஞான பெருங்கூத்தன் தான். ஆகவே இந்த திருக்கூத்தானது மிகச்சிறப்பானது. அந்த திருக்கூத்தும் அஞ்செழுத்தே என்று உண்மை விளக்கம் சொல்லும் பொழுது, சரி வேத கருத்தெல்லாம் உண்மை விளக்கு, வேத கருத்தெல்லாம் அஞ்செழுத்து, ஆகம கருத்தெல்லாம் அஞ்செழுத்து என்று உண்மை விளக்கம் சொல்லி வந்து அதோடு சேர்த்து இந்த திருக்கூத்தும் அஞ்செழுத்து தான் என்று சொல்லும் பொழுது, அது எப்படி திருக்கூத்து எப்படி அஞ்செழுத்திலே உள்ளது என்று ஒரு ஐயப்பாடு, ஒரு வினா நமக்கு எழுகின்றது. அந்த திருக்கூத்து எப்படி அஞ்செழுத்திலே அடங்கியுள்ளது, அது அடங்கியுள்ள முறைமையைத்தான் அந்த மூன்றாவது குறட்பாவிலே காட்டுகின்றார். திருக்கூத்தையே இரண்டாக பிரிக்கின்றார், ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம். எம்பெருமான் இரண்டு விதமான நடனங்களை இயற்றுகின்றார், ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம். ஏன் இப்படி இரண்டு விதமான நடனங்களை இயற்றுகின்றார்? ஏன்னா ஆன்மாக்கள் இருவகையாக இருக்கின்றன. எப்படி இருவகையாக இருக்கின்றன? ஆன்மாக்களில் ஒரு சாரார் உலகப்பற்று கொண்டு, உலகமே போகப் பொருள், உலக அனுபவமே மெய்யான அனுபவம், அதை பெற வேண்டும், அதை அதில் வந்து அந்த அந்த இன்பங்கள் வேண்டும், அதற்கு இறைவன் துணை செய்ய வேண்டும் என்ற அளவிலே இறை வழிபாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆன்மாக்கள் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவாக்கின்படி வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் விண்ணும் மண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு எதுவுமே வேண்டேன் சிவபெருமானுடைய அருள் தான் வேண்டும் என்று அவன் அருளையே வேண்டி நிற்கின்ற பக்குவ ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். பற்றற்றவர்கள் மற்ற பற்று எனக்கு இன்று நின்று பாதமே மனம் பாவித்தேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் அவர்கள் அருள் செய்தது போல மற்ற பற்றுகளையெல்லாம் விட்டுவிட்டு அவன் திருப்பாதத்தையே வேண்டி நிற்கின்றார்கள். ஆக இப்படி ஆன்மாக்கள் வந்து இரண்டு நிலைகளாக இப்படி விளங்குவதனாலே உலகப்பற்றுடைய ஆன்மாக்களை உய்விக்கும் பொருட்டு ஊன நடனம் என்ற நடனத்தை ஏற்றுகின்றார். ஞானத்திற்கும் வீடு பெற்றிற்கும் உரிய நிலையில இருக்கின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு அந்த வீடு பெற்றி அருளும் பொருட்டு ஞான நடனத்தினை ஏற்றுகின்றார் என்று இருவித நடனங்கள் உண்மை விளக்கத்திலும் அது விளக்கமாக பேசப்படுகின்றன. அந்த இருவித நடனங்களும் அஞ்சலத்திலே சொல்லப்படுகின்றன. ம என்பதிலே அந்த நகார மகாரங்கள் இருக்கின்றனவே ந ம அவை ஒரு பக்கம் இருக்கின்றன, இன்னொரு பக்கம் சி வா இருக்கின்றன. நடுவே என்ன இருக்கின்றது? யா என்ற எழுத்து இருக்கின்றது. யா தான் உயிரை குறிக்கின்றது. அஞ்சலத்திலே யா என்ற எழுத்தினாலே குறிப்பிடப்படுவது உயிர். ஒரு பக்கம் நாமா, இன்னொரு பக்கம் சீவா, நடுவுல யா என்ற உயிர். இந்த நாமா என்பதுதான் ஊன நடனத்தை குறிப்பிடுகின்றது, சீவா என்பது ஞான நடனத்தை குறிப்பிடுகின்றது. இரண்டையும் எழுதத்தக்க வகையிலே உயிரானது இரண்டிற்கும் பொதுவாக இருக்கின்றது என்ற அளவிலே சுருக்கமாக அறிந்து கொண்டு இதிலே ஊன நடனம் என்பது என்ன, அது ந ம என்ற எழுத்துக்களால் எவ்வாறு பெறப்படுகின்றது, ஞான நடனம் என்பது என்ன, அது எப்படி சீவாங்கிற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகின்றது, உயிர் எப்படி இரண்டு நிலைகளையும் இரண்டு நடனங்களுக்கும் உட்படுகின்றது என்பதையெல்லாம் வருகின்ற வகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த திருவருப்பையின் சித்தாந்த சாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இன்றைய சைவ சித்தாந்த சாஸ்திர சிந்தனைக்கு குருவர் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானுடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.